ఆనందాశ్రువిరాతనోతి పులకం నైర్మల్యమాచ్ఛాదనం వాచాశంఖముఖే స్థితైశ్చ జఠరాపూర్తిం చరిత్రామృతైః రుద్రాక్షైర్భసితేన దేవ ఉపుషో రక్షాం భవద్భావనా పర్యంకే వినివేశ్య భక్తి జనని భక్త అర్భకం రక్షతి మార్గావర్తి పాదుకాపశపతే రంగస్య కోజ్జాయతే గండూషాంబు నిషేచనం పురరిపో దివ్యాభిషేకాయతే కించిద్ భక్షిత మాంసశేష కబలం నవ్యోపహారాయతే భక్తి కిం న కరోత్యహో వరచరో భక్తావతం సాయతే వక్షస్తాడనంతకస్య కఠినాపస్మార సంమర్దనం భూభృత్ పర్యటనం నమత్సురచిర కోటీర సంఘర్షణం కర్మేదం మృదులస్య తావక పద ద్వంద్వస్య గౌరీపతే మచ్చేతో మణిపాదుకా విహరణం శంభో సదంగీకురు. శివానందర్ హరి 62 శ్లోకங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். பக்தியை பத்தி விசேஷமாக அங்கோலம் நிஜபீஜ சந்ததிரயஸ்காந்தோபலம் சூச்சிக்காங்கிற ஸ்லோகத்துல சொன்னார். பக்திங்கிறது மோட்சத்துக்கு ரொம்ப அவசியமான பதார்த்தம். மோட்ச சாதன சாமக்ரியான் பக்திரேவ கதீயசி அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கார் விவேக சூடாமணியில. மனிதனுக்கு சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களும் அடியோட போகணுமேயானால் அதுக்கு அவன் தன்னை உணரணும், தன் ஸ்வரூபத்தை அறியணும். தன் ஸ்வரூபத்தை அறியறதுக்கு முக்கியமாக பக்தி வேணும். அந்த பக்தி என்ன ஏதுங்கிறது சுவாத்ம தத்துவ அனுசந்தானம் பக்தி அபிதேன்னு சொன்னார். அந்த பக்தியினுடைய லட்சணம் சொன்னார் நமக்கு. அங்கோல விருட்சமானது அதனுடைய பீஜங்கள் எப்படி தானா மரத்துல வந்து ஒட்டிக்கிறதோ, அயஸ்காந்தத்துக்கு அந்த இரும்பானது எப்படி ஒட்டிக்கிறதோ, ஒரு கொடியானது எப்படி மரத்தை சுத்திக்கிறதோ, அதே விதமாக ஒரு பெண்ணானவள் தன்னுடைய ஆத்தக்காரர் எப்படி ஒன்னா சேர்ந்திருக்காளோ அதே மாதிரி இருக்கிறதா பக்தின்னு பரமேஸ்வரிடத்தில் இருக்கிறது பக்தின்னு சொன்னார். அப்புறம் அந்த பக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா மனுஷால எப்படி காப்பாத்துறது அந்த பக்தி, அதை அடுத்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். பக்திங்கிறது என்ன பண்ற, ஆனந்தாஸ்ருபிராதனோதி புலகம் நைர்மல்யதாதனம் ஆனந்தாஸ்ருபிராதனோதி புலகம். பக்தி மாத்தா அந்த குழந்தையை காப்பாத்துறது எப்படின்னு, ஆனந்த அஸ்ருபிஹி இந்த குழந்தைக்கு ஆனந்த கண்ணீர்கள்னாலேயே சரீரத்தை மெய்சிலுக்கும்படி பண்றாளாம். நைர்மல்யதாதனம் நிர்மலமான ஒரு மனசு வேணும். அது இருந்தா தான் மனுஷன் சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனசு தெளிவா இருக்குமேயானால் கஷ்டங்களை சுலபமாக தாண்டலாம். அது என்ன பண்றாளா, நைர்மல்ய தச்சாதனம் நல்ல ஒரு வஸ்திரம், நிர்மலமான ஒரு வஸ்திரம் எப்படியோ அப்படி நல்ல மனசோட செய்து இவாளுக்கு ஆச்சாதனம் மறைச்சு வைக்கிறார். பூர்த்தி சரித்ராமிருதை. அந்த பக்தி என்ன பண்ற, பரமேஸ்வரனுடைய லீலைகள்னா கதை கதையாக சொல்லி இந்த குழந்தையனுடைய வயறு ரொம்பும்படி பண்றலாம். அம்மா என்ன பண்ணுவா, சாதாரணமாக குழந்தைய அணைச்சுப்பா, குழந்தைக்கு வேண்டியதான வஸ்திரங்கள்லாம் போட்டு கொடுப்பா, நல்ல வஸ்திரங்களாக வயறு ரொம்ப ஆகாரத்தை கொடுப்பா. இதெல்லாம் பக்தி மாத்தா பக்தாள கொடுக்குற. பக்திங்கிற ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த குழந்தைக்கு இப்படி கொடுறா, அதுக்கப்புறம் இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு விதமான துன்பமும் வரப்படாத கஷ்டமும் வரப்படாது. அதுக்காக உடம்புல ரக்ஷ பண்ணிப்பா, தாயத்தை கட்டி வைப்பா, அங்கெங்க திருநீர் அணைச்சி விடுவா, அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டமும் வரப்படாது, திருஷ்டி தோஷம் வரப்படாது. இப்படின்னு திருஷ்டி தோஷம்லாம் ஒன்றும் இல்லைன்னாலும் அது அம்மாவுக்கு தெரியாது. எந்த அம்மா ஆனாலும் படிச்ச அம்மானாலும் சரி, குழந்தைக்கு அதெல்லாம் வரப்படாது அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்காக என்ன பண்றது, திருநீரை அங்கேயே பூச்சி வைக்கிறது, ருத்ராட்சம் கட்டி வைக்கிறது, ஏண்டனர் அது இருந்தா ஒரு தோஷமும் வராது, ஒரு நினைப்பு, ஒரு நம்பிக்கை தானே. அதே விதமா ருத்ராட்சேன தேவபோஷோ ரக்ஷாம் பவத் பாவனா பதி எங்கே, அந்த குழந்தைக்கு ருத்ராட்சம் கட்டி, அதே போலயே அந்த குழந்தைக்கு பசித்தேன தேன வபுஷா திருநீர் அணியும்படி பண்ணி காப்பாத்துறாளோ அப்படின்னு ஒரு அம்மா எப்படி குழந்தைய காப்பாத்துறாளோ அதே போல இந்த சிவபக்தின்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் மனுஷர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை, எல்லா விதமான துன்பங்களும் வராம காக்கப்படும் அப்படின்னு விசேஷமாக சொல்கிறவி நிவேசிய. அதுக்கு பிறகு எப்படி பர்யங்கே பவத் பாவனா பர்யங்கே விநிவேசிய பக்தி ஜனனி பவத் பாவனா பர்யங்கே சிவபாவனை அப்படிங்கிற ஒரு கட்டில போட்டு ஒரு மெத்தையில போட்டு தூங்கும்படி பண்றாளாம். சிவபாவனை இருக்குமே ஆனால் இது மேல வேற ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு காப்பாத்துறான்னு பார்த்தோம். விநிவேசிய பக்தி ஜனனே பக்தார்பகம் ரட்சதி. என்ன மனுஷாலாம் அர்பகாள் ஒண்ணும் தெரியாதவ. நம்ம நினைச்சிருக்கோம் அது படிச்சிருக்கோம் இது படிச்சிருக்கோம் அது பண்றோம் இது பண்றோம் நமக்கு எல்லாம் தெரியும். எல்லோருக்கும் சர்வஜன் ஒரு நினைப்பு, ஆனா விவகாரம் என்ன நடைமுறையில பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. எப்படி துன்பம் வருது, இதை தாண்டற வழி என்ன, மறுபடியும் இப்படிப்பட்டதான துன்பம் வராம நமக்கு இருக்கணுமே. எல்லா இடத்துலயும் துன்பம் வருது, வீட்டுல சரி ஆபீஸ்ல சரி ரோட்ல போனாலும் சரி எங்க போனாலும் ஏதோ ப்ராப்ளம் வருது. எந்த ப்ராப்ளமும் வராம இவனுக்கு இருக்கணுமே, ஆனால் இவன் எப்படி நடந்துக்கணும் எப்படி இவன் இருக்கணுங்கிற விவகாரங்களை எல்லாம் பக்தி காப்பாத்துறாளாம். ஆகையால் மனுஷனுக்கு வேண்டியது முக்கியமாக பக்திங்கிறது வேணும் அப்படின்னு பக்தி எப்படி உதவுகிறதுங்கிற விவகாரம் நமக்கு சொன்னார். அதற்கு பிறகு அடுத்ததாக ஸ்லோகத்துல மார்க்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷம்பு நிஷேஜனம் புரதி போகோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வரசரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு 63வது ஸ்லோகம் கண்ணப்ப நாயனாருடைய திவ்யமான ஒரு செய்தி. 63 நாயன்மார்கள் பார்க்கிறோம். அந்த நாயன்மார்கள்ல எல்லாரும் சிவனடியார்கள். சிவனிடத்துல உயர்ந்ததான ஒரு பக்தியை வச்சிருந்தவா. பக்தினா ஏதோ சாதாரணமா அப்படியே கோயில கோபுரத்தை பார்த்து கன்னத்துல போட்டு போயிட்டே இருக்கமல்ல, இந்த பக்தி இல்ல, தன்னை அர்ப்பணம் பண்ணினதான ஒரு பக்தி. நமக்கெல்லாம் ஏதோ என்னன்னா ப்ராப்ளம் வந்தா பகவான சுத்த போறோம், ஒண்ணும் இல்லைன்னா ஆத்துல இருக்கோம், டிவி பார்க்கணும், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், இவ எல்லாம் இருக்கிறப்ப பகவான் பத்தி ஞாபகமா வருது? கவலை வந்தா தான் மனுஷர்களுக்கு பகவானுக்கு ஞாபகம் வருது. அப்ப ஞாபகம் வந்தாலே அவன் வசத்திங்கிறார் பகவான். ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானிட்ட பரதர் சபா. உனக்கு கவலை வந்த போதாவது என்ன நினைக்கிறப்ப நீ வசத்திங்கிறார். ஏன்னா உதாரா சர்வையே வைத்தே, எல்லாரும் உதாரால் தான் இந்த பகவானுடைய கடாட்சத்தை பார்க்கணும். இருந்த போதிலும் உயர்ந்ததான ஒரு பக்திய, தன்னைத்தானே அர்ப்பணம் பண்ணினதான ஒரு பக்தி, அந்த பக்தி உடைய கூடியதான 63 நாயன்மார்கள்ல இந்த கண்ணப்ப நாயனார்ங்கிற ரொம்ப வசதி. அவருடைய சரித்திரத்தை விசேஷமாக நமக்கு கொடுத்திருக்காரு ஆச்சாரியா. அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஒரு ஸ்வரூபம் அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்றார். இந்த கண்ணப்ப நாயனாருங்கிறவர் காளஹஸ்தீஸ்வரனிடத்துல அவ்வளவு ஒரு அபிமானத்தோட இருந்தவர். அவர் ஒரு வேடர். அவர் சாதாரணமாக மற்றவர்கள் மாதிரி வேதாத்தியனங்கள்லாம் பண்ணல, எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியாது. ஆனா பகவான் இடத்துல பிரீத்தி, அந்த பிரீத்தியும் பகவான் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தியும் அதுக்கு ஈடு இல்லாம போயிடுது. ஞாபகம் சொன்னா நம்ம நினைக்கிறோம் அது வாசிக்கணும் இதை வாசிக்கணும் அப்பதான் இருக்கணும் அப்பதான் பகவானுக்கு நம்ம மேல பிரேமம் வரும், அது இல்லை. பகவானுக்கு இந்த மொழி அந்த மொழின்னு நிச்சயம் இல்லை. அவருக்கு வேண்டியது பக்தி மொழி, அவருக்கு வேண்டியது ஆச்சாரம். அவாவா அவாவா ஆச்சாரத்தோட இருந்தா சரி, எல்லோரும் அந்த மாதிரி இருக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அவாவாளுக்கு எந்த ஆச்சாரம் உண்டோ அந்த ஆச்சாரம் தான். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ சம்சித்திம் குருநந்தனா. அவாவாளுக்கு என்னென்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினாலே போரும் பகவான் அடையலாம். ஞாபகம் வச்சுக்கணும், நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு எந்த தர்மம் இருக்கோ அதை பண்ணிட்டே இருக்கோ என்ன, எல்லா வழியும் கடைசியில பகவான் இடத்துல தான் போய் சேர்றேன். வழியை நீங்க மாத்தினால வசத்து இல்ல, சில சமயத்துல கட்டமும் வந்துடும். ஏன்னா அந்த வழியில ஏதாவது ப்ராப்ளம் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. இப்ப இருக்கிற வழியில நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி போனான்னு நமக்கு ரெக்கார்டு இருக்க, அவளை கேட்டா சொல்லுவா. அதனால ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா அப்படிங்கிற பகவான். அதனால அவாவா அவா தர்மத்துல இருக்கணும். இந்த கண்ணப்பனா இருக்க அவர் வேடம் பாவோ, வேடனா இருக்கிறதுனால அவருக்கு இந்த பூஜை பண்றது இந்த விவகாரங்கள்லாம் தெரியாது. ஆனா அந்த காளஹஸ்தீஸ்வரன் மேல ஒரு ரொம்ப அபிமானம், ஒரு பற்றுதல். அவர் தான் ரொம்ப வசதின்னு நினைச்சுண்டு அவருக்கு அவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்கார். இவர் என்ன பண்றார், காலம் அடைந்து சாயங்காலம் வரைக்கும் வேட்டையாடுறது அதான் அவருடைய தொழில். வேட்டாடிட்டே இருக்கார் காட்டுல, இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டாடிட்டு அத கிடைச்சதான ஒரு மாம்சம் இருக்கே அந்த மாம்சத்தை அவரே பதம் பண்ற, என்ன சிவனுக்கு கொடுக்கணுமா, அதெல்லாம் எடுத்து விட்டா அந்த மாம்சத்தை எடுத்து அந்த இயற்சியை நன்னா நெருப்புல போட்டு அதை நன்னா வேக வச்சு அதுல எங்கெங்க கடினமான பாகம் ரொம்ப கட்டியா இருக்குமே ஏனால் அது தன் பல்லாலேயே கடிச்சு அதை மெத்த ஆக்கி அதுல தேனை நிறைய ஊற வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறணுமா தேர்ல தேன்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றார், கொண்டு வந்து பரமேஸ்வரன் நைவேத்தியத்துக்கு பண்றார். எப்படி இருக்கு பாருங்க, எந்த பரமேஸ்வரனுக்கு வைதிகமாக அபிஷேகங்கள்லாம் பண்ணி அவருக்கெல்லாம் பில்வங்கள்ல ஏகஞ்ச பில்வம் அப்படின்னு சொல்லி சசலிலும் சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா அப்படின்னு விசேஷமாக மடியாக அந்த ஸ்வர்ணமுகி ஜலம் அங்கே பக்கத்தில் இருக்கிற நதிக்கே ஸ்வர்ணமுகி அப்படின்னு பேரு. அதுல வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து கங்கைக்கு சமாரமாக அதை கொண்டு வந்து அதுல போட்டு அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு ருத்ரங்கள்லாம் ஸ்ரீருத்ரங்கள்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அவருக்கு விசேஷமாக உயர்ந்ததான ஒரு பழங்களையும் நைவேத்தியத்தையும் பண்ணி வச்சுட்டு போனா ராத்திரி வேளையில இவர் வர்றார். ஏன்னா இவருக்கு ராத்திரி வரைக்கும் காரியம் இருக்குன்னு காலமுறை அப்படியே வேட்டாடிண்டே இருக்கார். எல்லாத்தையும் பதி பண்ணி ராத்திரி என்ன பண்ற, அந்த பரமேஸ்வரனுக்கு அங்கிருந்து அந்த ஸ்வர்ணமுகி நதியில இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்றார், இருக்கிறது ரெண்டு கை தான், என்ன பண்றது மனுஷன் தானே ரெண்டு கை, ஒரு கையில வில்ல வச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில என்ன பண்றார், இந்த மாம்சத்தை தயார் பண்ணி வச்சிருக்காரு பரமேஸ்வரனுக்கு கொடுக்கணும்ட்டு அந்த மாம்சத்தை கொண்டு வர்ற. அப்புறம் பரமேஸ்வரனுக்கு அபிஷேகத்துக்கு என்ன பண்றது ஜலம், ஆக என்ன பண்றார், அந்த ஸ்வர்ணமுகி நதியில இருந்து ஜலத்தை வாயால கொண்டு வர்றார், கொண்டு வந்து அதை கொண்டு வந்து பரமேஸ்வருடைய லிங்கத்துக்கு மேல உமிழ்கிறார். என்ன சுவாமின்னர், பரமேஸ்வரனுக்கு அபிஷேகமா அவர் பூஜை அப்படின்னு, இப்படியே பண்ணலாமா பகவானுக்கு கோபம் வராதான், பகவான் கோபிச்சுக்கல, பகவான் என்ன பாக்கிறார், அவருடைய பக்திய பாக்கிறார். என்ன பண்றார், இவர் கொண்டு வந்து பூஜை பண்ணின பூஜாரி பண்ணி இந்த பூஜையில புஷ்பங்கள்லாம் அப்புறப்படுத்தி விட்டு நீட்டா ஆக்கி விட்டு அதுக்குள்ள என்ன பண்றார், தன் வாயிலிருந்து கொண்டு வந்ததான ஸ்வர்ணமுகி ஜலத்தை உமிழ்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஜலத்தை விட்டு அந்த பரமேஸ்வரனுக்கு என்ன பண்றார், விசேஷமாக தன் கொண்டு வந்ததான நைவேத்தியத்தை வச்சு ஒரு ஒரு மணி நேரம் அந்த பரமேஸ்வரனுக்கு எதிர்க்க தியானம் பண்ணிட்டே இருக்கார். வரது தியானம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது, பரமேஸ்வரா காப்பாது அப்படின்னு நினைச்சு பரமேஸ்வரனே நினைச்சுட்டு இருக்கார். காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் பண்ற காரியம் இதுதான், வேட்டை ஆடிண்டே இருந்தாலும் பரமேஸ்வரனுக்கு நல்ல பொருளா கிடைக்கணுமே, நல்ல கொழுத்ததான ஒரு முருகன் கிடைக்கணுமே, அதுக்கு பண்ணணுமே, இதேதான் அவருடைய நினைப்பு. எத்கரோஷு தர்ஷனாசு எஜ்ஜுகோசு ததாத்தையும் தத்குருஷ்வம் அதர்ப்பணம், எத் தபஸ்து கவுந்தேய தத்குருஷ்வம் அதர்ப்பணம், இப்படிங்கிற அபிப்பிராயத்தை அவருக்கு தான் யாரும் சொல்லிக் கொடுக்கல, பகவத்கீதையில ஒண்ணும் தெரியாது அவருக்கு. ஆனா என்ன, ஏதோ ஜென்மாந்திரத்துல பண்ணினதான ஒரு அபிப்பிராயத்தினால அவர் பண்ணிட்டே இருக்க. அந்த பகவான் இடத்துல பரமேஸ்வரன் இடத்துல அலாதியான ஒரு பக்தி, அவர் விட்டு ஒரு க்ஷணம் இருக்கப்படாது, அவர் பசியோட காத்துட்டு இருப்பாராம், நான் ராத்திரி விட்டு போறேனே காலமேந்து பரமேஸ்வரனுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு வேக வேகமா வந்து அவருக்கு கொடுத்து இதெல்லாம் பண்ணி விட்டு போறார். இப்படி சில நாள் நடந்துட்டே இருக்கு பாக்குறார். அங்க இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர் இருக்கிற பத்தில சிவனடியார் அர்ச்சகர், அவர் என்ன பண்றார், நம்ம தினந்தோறும் இப்படி பண்ணி போட்டா பகவானுக்கு காலமே வந்து பகவானுடைய பூவெல்லாம் கலைஞ்சிருக்கு, முன்னாலும் மாம்சம் இருக்கு, அதை தொடர்றதுக்கு இவருக்கு கஷ்டம். பாருங்க, எதை ரொம்ப பத்திரமும் நினைச்சுட்டு பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுட்டு பகவானுக்காக கொண்டு வந்து வச்சாரோ அந்த மாம்சத்தை தொடர்றதுக்கே இவருக்கு பயமா இருக்கு. ஏண்டா இவர் இப்படி வளர்ந்தார், இவரை சொல்லி லாகும் இல்ல, என்ன பண்றது, அந்த சிவகேசரின்னு பேர் அவருக்கு அந்த அர்ச்சகருக்கு. அவர் இதை கொண்டு வந்து என்ன பண்றாரா, அதை தூக்கி அப்படியே ஒரு குச்சினாலேயோ ஏதோ எடுத்து அந்த பக்கம் போட்டு பரமேஸ்வரனுக்கு ஐயா இப்படி பண்ணிவிட்டீங்கள, யாரோ பண்ணிட்டு இருக்காரு, உங்கெல்லாம் அபவித்திரமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு மறுபடியும் ரெண்டு குடம் மூணு குடம் தீர்த்தத்தை கொண்டு பரமேஸ்வரன் மறுபடியும் கம்ப்ளீட்டா அலம்பி வச்சு எல்லாத்தையும் மறுபடியும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணி என்னடா சின்ன இப்படி எல்லாம் கட்ட காரியங்கள்லாம் நடந்து, அவருடைய அபிப்பிராயம் அது இப்படி பண்ணிட்டே இருக்கார். அவரும் பாக்குறார், நானும் பண்ணிட்டு இருக்கேன், தினந்தோறும் யாரோ ஒருத்தர் வரார். இப்ப மாதிரி கோவில்லாம் பெரிய கதவுகள்லாம் பழைய நாள்ல கிடையாது, அதை பார்க்கணும். இப்பெல்லாம் கோவில்னு வச்சுட்டோம்னா அதுக்கு ஒரு கதவு, மெயின் கதவு, கர்ப்பகிரகத்துக்கு ஒரு கதவு, அதுக்கப்புறம் வேலை கதவு, வெளியில ஒரு கதவு, இப்படி மூடிவிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பழைய நாள்ல ஒண்ணு கிடையாது. அதுலயும் காட்டுல இருக்கக்கூடியது, அப்பெல்லாம் காடு என்னது இவர் பார்த்துட்டு இருக்கார். நானும் தினந்தோறும் பண்றேன். இப்படி பண்ணின பிறகு மறுபடியும் இவர்த்தர் வந்து பண்றாரு. தினந்தோறும் சிம்பிளா பூஜை நடக்கிறது விட்டு இவ்வளவு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இவருக்கும் மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. அது பாட்டு அப்புறப்படுத்த நம்ம பூஜை பண்ணிட்டு போலாம்னு இல்லை. அப்ப இருக்கக்கூடியதான அர்ச்சகாலுக்கு அவளுக்கும் பகவான் இடத்துல அவ்வளவு பிரியம். இது என்னடாச்சுன்னா தினந்தோறும் கம்ப்ளீட்டா எடுத்து சுத்தப்படுத்தி மறுபடியும் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் வர்க்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சு இவ்வளவு பண்ண வேண்டியதா இருக்க யாரு பண்றா அப்படின்னு ரொம்ப நாள் பார்த்தா தெரியல. ஏன்னா அவர் சாயங்காலம் கிராமாந்திரம் வாங்கிவா, 6-7 மணிக்கு கோயில போட்டு நின்று போயிடுவா. அவன் அவர் ராத்துக்கு போகணும், வீடும் பக்கத்துல கிடையாது, இது ஒரு 2 மைல் இருக்கும். அங்கே போகணும், வழியில எல்லாம் காடு மிருகங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வேடனுக்கு பயம் இல்லைன்னு, அவருக்கு பயம் ஞாபகம் என்னடாச்சுன்னார். அவர் சாயங்காலத்துல ஒரு 7-8 மணிக்கு அவர் ராத்துக்கு போயிடுவார். இவர் பாட்டுக்கு ராத்திரி 8:30 மணிக்கு வர எல்லாத்தையும் முடிச்சுண்டு இவர் பாட்டு தினந்தோறும் இப்படி பண்ணிட்டு இருக்கார். இவரும் பார்த்தாரா என்னடா இது நமக்கு இப்படி ஆயிடுது, அனாவசியமா இப்படி மாட்டின்டோமே, நம்ம விடவும் முடியல புடிச்சுக்கவும் முடியல, சரியே போனா போறது, ஏதோ பகவானுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு ஓட முடியல, என்னடா பண்றதுன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார் அந்த சிவகேசரி முனிவர். கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கவலைப்பட்டு அவர் தூங்கினார். ஒரு நாளைக்கு தூங்கும் பொழுது சொப்னம் வந்தது. இப்படி நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மாதிரியே அந்த பக்தன், நீர் எப்படி பண்ணிட்டு இருக்காரோ அதே போல அந்த பக்தனும் எனக்கு பண்ணிட்டு இருக்கார். உங்க பூஜை முறை உங்களது, அவா பூஜை முறை அவளுது, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், புஷ்பமோ பழமோ மாம்சமோ எதுவோ அவர் சாப்பிடுறது அவர் கொடுத்துட்டு இருக்கார், நீங்க உட்கொள்றது நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கீர்கள், இதனால அவரை தப்புன்னு நினைக்கப்படாது. யாரோ வந்து என்னுடைய கோவில எல்லாம் பிராங்கணத்தை எல்லாம் கெடுத்து விடுறானேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பக்தனை பத்தி மனசுல நினைக்கப்படாது. அது சிவன் அடியார சிவபக்தால யாரும் ஒண்ணு நினைக்கப்படாது. ஏன்னா சிவபக்தால வச்சா சிவனுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். பரமேஸ்வரனுக்கு தன்னை விட தன் பக்தன் இடத்துல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. சிவனையே வையுங்க, அவர் ஒன்றும் சும்மா தான் இருப்பார். குழந்தை வையறதுன்னு அம்மா அப்பாவை குழந்தை வைய அந்தம்மா அப்பா கோச்சுக்குமா, சின்ன குழந்தை தெரியாம காலால எட்டி உதைக்கிறது, அம்மா மடியில போட்டிருக்க அம்மா குழந்தைய அந்த குழந்தை காலால எட்டி உதைக்கிறது, அம்மா கோச்சு பழம் அந்த காலை பத்திரமா பிடிச்சிப்பா எட்டி உதைக்காதுன்னு அம்மாவுக்கு தெரியுமோ இல்லையோ இந்த குழந்தை அப்படின்னு. ஆனா அந்த சிவனுக்கு தன்னை வச்சாலே ஒண்ணும் பண்ண மாட்டார், தன் பக்தால ஏதாவது வச்சா ரொம்ப கோபம். அப்படி அவர் பார்த்தார். இப்படிலாம் பக்தரை வையாதியும்னார் சரியினார். ஆனா அவருக்கு தெரியும் இவர் அவ்வளவு சீக்கிரமாக மனசமாதானம் ஆக மாட்டார். என்ன இப்படி வளர்ந்து விட்டார், அவளுடைய வளர்ச்சி இருக்கும் இல்லையா, அவ என்ன என்ன பரமேஸ்வரனா ரொம்ப மடியா இருக்கணும், ஆச்சாரமா இருக்கணும், ஈர துணியோடு ஆந்திரா எல்லாம் போனேன்னா ஈர துணியோடு தான் இருப்பார். நமக்கு ஈர துணி அச்சாண்யம் பண்ணிக்கூடாதுப்பா. விவகாரம் என்ன, ஈர துணியோட சாப்பிடறத கூட ஈர துணியோடு தான் சாப்பிடுவோம். என்ன சுவாமின்னு அவளுடைய மடியது விவகாரம் என்னடா, அவர் அப்படி ஈர துணியோட வந்து பகவானுக்கு பூஜை பண்ணி இப்படி மடியா பத்திரமா இருந்துட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம், இன்னும் இப்படி வச்சுட்டு இருக்காள், இதெல்லாம் பகவான் பரமேஸ்வரன் ஏத்துக்கிறான்னு அது நிஜமா அப்படி ஆரம்பிச்சிருக்கு. அவர் பார்த்தா ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலையானால் நாளைக்கு ராத்திரி நீங்க என்ன பண்ணுங்க, பூஜை பண்ணிவிட்டு அந்த மரத்துக்கு பின்னால், அந்த லிங்கத்துக்கு பின்னால ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருங்க, அப்புறம் விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற. அப்படியே நடந்து இதை பார்க்கணும்னு ஒரு ஆசை, சாதாரணமா இருந்தாலே ஒரு இது, அதையும் இது போல நடக்கிறது சொப்னத்தில் வந்தது நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நிஜமாகவே ஒரு ஆசை வந்துடுச்சு இவருக்கு. வீட்டில் சொல்லிவிட்டு வந்துட்டேன், பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே மரத்துக்கு பின்னாலே நிற்கிற. 7 மணிக்கு போக வேண்டியவர் 8:30 மணி வரைக்கும் ராத்திரி ஆயிடுச்சு, ராத்திரியோ இருட்டோ இருக்கு. அங்கிருந்து வராரு, ஓடி ஓடி வராராம் இவர் கண்ணப்ப நாயனார். என்ன சுவாமின்னார், கையில மாம்சத்தை எடுத்துட்டு இருக்காரு, இதை எடுத்துட்டு இருக்காரு. வர காலத்திலேயே இந்த பரமேஸ்வரன் இந்த சிவகேசரி முனிவருக்கு அந்த கண்ணப்ப நாயனாருடைய பக்திய காட்டணும். என்ன இவர் எப்படி இருக்காருன்னா, தான் தான் ஒசத்தி, தன்னுடைய பூஜை மரத்தான் ஒசத்திங்கிற எண்ணத்துல இருக்கார். இவரையும் பனிஷ் பண்ணப்படாது, அதே சமயத்துல அவர் ஒசத்தின்னு இவருக்கு காட்டணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கார். அந்த பரமேஸ்வரன் அவர் வர காலத்துல அவருடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் தார தாரையா கொட்டிட்டு இருக்கும். இது சிவகேசரி முனிவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் அதுக்கு பின்னால்னா, லிங்கத்துக்கு பின்னால்னா இருக்கார், அழகா அலங்காரம் பண்ணியிருக்கார், மாலையெல்லாம் சாத்திருக்கார். அங்க இருக்கக்கூடியதான காட்டில் இருக்கிற புட்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்து நீஜா மாட்டு மாலையை தொடுத்து இப்ப என்ன மாலையை எல்லோருக்கும் கொண்டு வந்து கொடுக்குற பக்தா. பழைய நாள்ல ஒண்ணும் கிடையாது, காட்டில் இருக்கிற கோவிலோ இல்லையோ அந்த புட்பங்கள்லாம் எடுத்து நன்ன மாலையா சாத்தி பரமேஸ்வரனுக்கு அலங்காரம் பண்ணி நீட்டா வச்சு விட்டு அவர் போயிருக்கார். ஆனா இந்த பரமேஸ்வரனுடைய வலது கண்ணுல இருந்து ரத்தம் தாரதார சொட்டு சொட்டா கொட்டிடும். இதை எட்டி வரக்கூடியதான கணப்ப நாயனார் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு அங்கிருந்து ஓடி வர என்னடா ஆச்சுன்னு மனசு தாங்கல அவருக்கு. என்ன ஆச்சுன்னு எங்க பரமேஸ்வரன் கண்ணுல இருந்து ஜலம் வருதே, நான் டிலே பண்ணி விட்டேனே, என் நேரத்துல இருந்து கொட்டுறதோ என்ன ஆச்சோ, பரமேஸ்வரனுக்கு என்ன வலிக்கிறதோ, ஓடி வராதான். வர காலத்துல கையில இருக்கக்கூடியதான மாம்சம் கீழே விழுந்துட்டு வாக்கல் இருக்கக்கூடியது, அவர் பேசினாரோ இல்லையோ வாக்கல் இருக்கக்கூடியதான ஜலம் எல்லாம் கீழே விழுந்துருக்கு. இருந்தாலும் ஓடி வர பரமேஸ்வரா இப்படி பண்ணி விட்டதே, என்ன ஆச்சு, எப்ப திறந்து விழுகிறது, ஏனாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு பரமேஸ்வர்கிட்ட பதில் சொல்றவரா அவர், சொல்ல போறாரு அவர். ஆனா அவரே லீல பண்ணியிருக்கார், இவருக்கு விஷயம் தெரியணும் அப்படின்னு சிவகேசரி முனிவருக்கு விஷயம் தெரியணும் என்பதற்காக அவர் பண்ணினதான லீல. கிட்ட வர வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. பரமேஸ்வரா என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு இருந்தாலும் நான் வழி பார்க்கறேன். ஞாபகம் வச்சுக்கணும், காட்டில் இருக்கக்கூடியதான மனுஷர்களுக்கெல்லாம் வைத்தியங்கள்லாம் தெரியும். நமக்கு தான் ஏதாவது வியாதி வரதுக்கு முன்னாலே டாக்டர்கிட்ட ஓடுவோம். முதல்ல கேட்கறத டாக்டர் இது கேன்சராங்கம் அவனுக்கே டாக்டருக்கே டவுட்டே வந்திருக்காரு. இவ கேட்கறது அப்படி என்னமோ வலிக்கிறதே இது கேன்சரான்மா. அவர் பார்த்தார், சரியான பயத்தில் இருக்கார். பெரிய லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுத்துறாரு. வாங்க அவரே சொல்ற ஒண்ணுமே கிடையாது சுவாமி, விவகாரம் முழுக்க மனுஷன்னு இருந்தா வரத்தானே வரும், ஏதோ அதுக்காக கவலைப்படலன்னு. இவாளுக்கு அவ்வளவு பயம், முதல்லயே டாக்டர் எல்லா டெஸ்டும் பண்ணி விடுங்க, காசு செலவாது பார்க்க வேண்டாம் நீங்க அப்படின்னு டாக்டர் சொன்னா அவர் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நீங்க சரியா படிக்கலையேங்கிற எண்ணம் வரும் அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சரி என்ன பண்ற, அது வரைக்கும் டெஸ்ட் கொடுத்துட வேண்டியது. அவனும் அப்பவே ரிசல்ட் கொடுக்கறானா, நாளைக்கு வாங்குவோங்க, நாளைக்கு ராத்திரி வர பரியந்தான் டாக்டரை பாக்குற வரையந்தான் அனாவசியமான டென்ஷன், ஒன்னும் கிடையாது. இருந்தாலும் என்ன ஆச்சோ என்னமோ அது வேற சீல்டு கவர்ல போட்டு ஒட்டி கொடுக்கறான். டாக்டர் கிட்ட போனா என்ன எல்லாம் பார்த்து சிரிக்கிறார், ஒண்ணுமே இல்லையேன்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இது இவ்வளவு செலவாயிடுத்து பரவாயில்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு மருந்து கொடுக்கற போறது. இதெல்லாம் இந்த வம்பெல்லாம் பழைய நாள்ல கிடையாது. அவ எப்படி அந்த காட்டில் இருக்கக்கூடியதான இது இதுக்கு இந்தந்த பச்சிலேருந்து தெரியும், அது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா இலையும் ஒரே மாதிரிதான் இருக்கு நமக்கு, ஆனா அங்க இருக்கிற வாழ்க்கை கரெக்டா தெரியும். அதுலயும் இது போல வேடர்களா இருக்கிற வாழ்க்கை கரெக்டா இது என்ன ஏதுன்னு தெரியும். அத அங்கே போனார், இங்க இருக்கக்கூடியதான இலையெல்லாம் கொண்டு வந்திருக்கார், கொண்டு வந்து நன்னா அதெல்லாம் இது பண்ணி ஜூஸ் பண்ணி புழிஞ்சு அந்த இலைக்குள்ளேயே நடுவுல இதை வச்சு அவர் கண்ணுல அப்பினார். கண்ணில் அப்பினாலும் பரமேஸ்வரனுக்கு என்னாச்சுன்னார், அதை பார்த்த இந்த பக்தியை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு. பரமேஸ்வரனுக்கு எல்லாமும் தெரியும், இவரிடத்துல இந்த கண்ணப்ப நாயனாருக்கு எவ்வளவு பக்தி இருக்குங்கிறது வரைக்கும் நன்னாம அறிவாரவர். இருந்தாலும் அத நமக்கு அந்த சிவகேசரி முனிவருக்கு என்ன தெரியணும், இத அப்பினார். அப்பினாலும் என்னாச்சுன்னார், ஒரு ரெண்டு க்ஷணம் சும்மா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சு. இவர் பார்த்தார் கண்ணுல வியாதி வந்து அதுக்கு வேண்டியதான மருந்தெல்லாம் நான் கொடுத்துருக்கேனே, அது இன்னும் சரியா வரலையே, உங்களுக்கு என்ன வியாதியோ தெரியலையே, இதுக்காக காலம் எழுந்து இது எதை பண்றதுக்குள்ள சரியா இருக்காது, அதுக்காக என்ன பண்ணனா, இந்த கண்ணுக்கு நான் என் கண்ணை கொடுக்கறேன் ஒரு மனம், கண்ணுக்கு கண்ணை கொடுத்தா சரியாயிடும் நினைச்சுட்டு என்ன பண்ணினார், தன்னுடைய வலது கண்ணை எடுத்தார், எடுத்து அதுக்கு மேல வச்சுட்டார். அப்படியே தன் கையில அம்பு இருக்குன்னு அம்பு எடுத்தார், நோண்டினார், என்ன சார் செப்டிக் ஆகாம இதெல்லாம் ஒண்ணு கேட்கக்கூடாது, நடந்த கதை என்ன விவகாரம் முழுக்க அதெல்லாம் யோஜனை பண்றதுக்கு சமயம் இருக்க, பரமேஸ்வரனுக்கு அப்படி ஆயிடுது என்ன பண்றது, நோண்டினார் அந்த கண்ணை எடுத்தார் அதுக்கு மேல வச்சு விட்டார். வச்சதுமே என்ன ஆச்சுன்னு அதுக்கு வரதெல்லாம் நின்று போயிடு, கம்ப்ளீட்டா ரத்தம் எல்லாம் கொட்டுறது நின்று போயிடு, நன்னா அழகா இருக்கு, சந்தோஷப்பட்டார். ஆஹாஹா பரமேஸ்வரா, எனக்கு கண்ணு போனா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கல, நீங்க ஆனந்தமா இருக்கு, அதுதான் பக்திங்கிறது. பக்திங்கிறதுன்னா நானும் பரமேஸ்வரனும் ஒண்ணுங்கிற எண்ணம், நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்கோம் அமித்யே பவி பாவையே பவானி அப்படிங்கிறோம். நீங்க நைவேத்தியம் பண்ணியிருந்தாரு ஒரு பழம் அம்பா சாப்பிட்டோம், அடுத்த நாள் நைவேத்தியம் பண்ண போறா, பத்து நிறைய வடை நைவேத்தியம் சக்கரமங்கல் வச்சு ஒரு நாலு வடை சாப்பிட்டோம்னு இனிமேல் அம்பாளுக்கு நைவேத்தியம் கிடையாது. சொல்றதுதான் நானே அம்பாள் நானே அம்பாள்னு சொல்றதே தானே, ஒண்ணும் பண்றதில்ல, நம்ம பக்தி இந்த லெவல்ல இருக்க. ஆனா பரமேஸ்வரனே நான் எனக்கூடியதான எண்ணத்தோட சென்றார். அப்ப தன்னுடைய கண்ணை எடுத்து அவரை கொடுத்தார், அவர் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தார், கண்ணுல ரத்தம் வராத பார்த்தார், சந்தோஷப்பட்டார். இப்படித்தான், என் கண் வலி இருந்தா பரவாயில்ல, நீங்க சௌக்கியமா இருக்கணும்னர். ஆனா கொஞ்ச நேரம் என்னாச்சுன்னு, இவர் வலது கண்ணில் கொட்டாலோ இல்லையோ டக்குன்னு இடது கண்ணில் ஜலம் வராது, ரத்தம் வர ஆரம்பிச்சது. பார்த்தாடாடாடாடா, நான் இப்படி பண்ணினேனே பரமேஸ்வரா அப்படின்னு நினச்சு, என்னாச்சோ என்னமோ, இதுக்காவது மறந்து கொண்டு வந்தா சரியாகுமோ இல்லையோ யோஜனை பண்ணி பார்க்கிறார். ஆனால் பரமேஸ்வரன் நான் போய் மருந்தை கொண்டு வந்து அதெல்லாம் நன்னா நழிச்சு அதெல்லாம் சாரை பிழிஞ்சு மறுபடியும் அதை கொண்டு வந்து கட்டை போட்டு இது வரைக்கும் பகவானுக்கு ரத்தம் இது வலிக்குமோ இல்லையோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா, குழந்தைக்கு இப்படி வலிக்கிறது அப்படின்னு நினைச்சு துடிச்சு போயிட்டார். சரி என்ன பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி எனக்கு இந்த கண்ணு இருக்கு, இன்னொரு கண்ணு இருக்கா இல்லையா, இந்த கண்ணை நான் கொடுத்துறேன், வலது கண்ணுக்கா வலது கண்ணை கொடுத்தேன், உங்களுடைய இடது கண்ணில் வலிக்கிறதுங்கிறதுக்கா இடது கண்ணையும் நான் நோண்டி விடுறேன் அப்படின்னு அம்ப கையில எடுத்தேன். பரமேஸ்வரன் பார்த்தாரான், அடாடா இவன் பண்ணினாலும் பண்ணிவிடுவான், என்ன ஞாபகத்துக்கோ, இந்த படிச்ச வாழ்க்கை தான் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்ன ஆகும் முன்னாலும் பின்னாலையும் பார்க்கறது. சாதாரணமான மனுஷாளுக்கு அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆக்ஷன் தான். இவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான்பா அப்படின்னு நினைச்சிருந்தார். அதுக்குள்ள இவர் பண்ணார், நில்லு நில்லுங்கிறாராம் பரமேஸ்வரர். ஆனா இவர் கேட்கிற போல இல்லை, என்ன கண்ணப்பா நில்லு கண்ணப்பா நில்லுன்னு சொல்றதுக்குள்ள ஆரம்பிச்சு விட்டார். கண்ணை நோண்டுறதுக்காக என்ன பண்ணீங்கன்னா,